12 நாட்கள் உணவு ஒறுப்பு போராட்டம் நடத்தி வீரச்சாவடைந்த லெப்டினன்ட் கேர்னல் தியாக தீபம் திலீபனின் நினைவுகளோடு திலீபனின் தியாக வேள்வியின் 5 நாள் நினைவுகள்.
12 நாளாக பசி கிடந்தான், 12 நாளாக பசி கிடந்தான், தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான். கிடந்தான் தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான்.
அகிம்சை எனும் உயரிய ஒழுக்கத்தின் பால் இயங்குவதாக காட்டிக் கொண்டிருந்த இந்தியா தனது கோரமுகத்தை காட்டியது. நல்லூரிலே 1987 செப்டம்பர் 15 அன்று 5 கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தான். ஒரு துளிநீர் கூட அருந்தாது 12 நாட்கள் அந்த தியாக வேள்வியில் மெழு ஆயுருகினான். அவன் நேசித்த மக்கள் அலையலையாய் அவன் முன் திரண்டார்கள். அவன் மெல்ல மெல்ல உருகி அணைந்து கொண்டு போவதைக் கண்டு துடித்தார்கள். அந்த மக்களின் துடிப்பைக் கண்டு அவனால் பேச முடியாத நிலையிலும் பேச வேண்டும் என்கின்ற துடிப்போடு அவன் பேசுகையிலே, நான் பிறந்து விண்ணிலிருந்து அங்கே உள்ள என் நண்பர்களுடன் சேர்ந்து தமிழீழம் மலரப்போகும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என்று கூறினான். அத்தகைய நம்பிக்கையோடு பயணித்துவிட்ட அந்த வீரர்களின் நம்பிக்கை ஒருபொழுதும் தோற்றுவிடாது. பரிபூர்ண சுதந்திரத்தை எமது மக்கள் அடைந்தே தீர்வார்கள். திலீபன் போன்றவர்கள் மிக அருமையானவர்களே. ஒரு புனித இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை நாங்கள் வருந்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்றோம் என திலீபன் நல்லூரில் உண்ணாவிரத மேடையில் அவனோடு கூட இருந்த கவிஞர் வாஞ்சிநாதன் நீர் அருந்த கேட்டபோது அவரிடம் இவ்வாறு கூறினான். எமது விடுதலை பயணம் அப்படிப்பட்டதுதான். எம்மை மிக கடுமையாக வருத்தித்தான் அந்த உயரிய விடுதலையை வென்றெடுக்க முடியும். அதுவே பெருமதி மிக்கதாயிருக்கும் என்பதை அவனது வாழ்க்கை எமக்கு உணர்த்துகின்றது. எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் அவனது இயல்பு பாரதியார் கண்ட சிட்டுக்குருவியை எண்ணம் வைக்கும். அத்துணை துடிப்பு வேகத்துடன் விசையுறத் தெரிந்தான். இந்த வேகமும் துடிப்பும் எம் ஒவ்வொருவரிலும் ஆள வேண்டும். அத்தகைய வீரனின் நினைவுகளை எடுத்து வருவதுதான் இந்த நிகழ்ச்சி.
நல்லை நகர் வீதியிலே நாயகனே நீ கிடந்தாய், நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேச்சிழந்தாய். நெல்லை நகர் வீதியிலே நாயகனே நீ கிடந்தாய், நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேச்சிழந்தாய். நீ கிடந்த பாயருகில் நாம் இருந்து கண் சொறிந்தோம், நேருவழி பேரனுக்கு நெஞ்சுருகும் வந்திருந்தோம். நீ கிடந்த பாயருகில் நாம் இருந்து கண் சொறிந்தோம், நேருவழி பேரனுக்கு நெஞ்சுருகும் வந்திருந்தோம். நெஞ்சுருகவில்லையடா நீ விளைக்கவில்லை, நீ சொறிந்து போனதடா நீலமுகில் கீழிறங்கி, நீ சொறிந்து போனதடா. நெல்லை நகர் வீதியிலே நாயக வந்தாய் நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேச்சிழந்தாய்.
திலீபனின் தியாக வேள்வியின் ஐந்தாம் நாள் நினைவுகள். தியாகி லெப்டினன்ட் கர்னல் திலீபன் பாரத படைகளுக்கு எதிராக நீராகாரம் கூட அருந்தாது 12 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து வீரச் சாவடைந்தவர். அவருக்கு உதவியாளராக இருந்த முன்னாள் போராளி கவிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அந்த 12 நாட்களையும் தொகுத்து திலீபனுடன் 12 நாட்கள் என்ற புத்தகமாக வெளியிட்டிருந்தார். அந்த தொடரை திலீபனின் உண்ணா நோன்பு காலமாகிய இந்த காலத்திலேதான் இவைகளை எடுத்து வருகின்றோம். வழக்கம்போல் காலையில் சகல பத்திரிகைகளையும் வாசிக்கும் திலீபனால் இன்று எதுவுமே செய்ய முடியவில்லை. யாழ்ப்பாண குடாநாடு முழுவதும் இருந்து தனியார் பஸ் வண்டிகளில் மக்கள் வெள்ளம் போல் வந்து நிறைய தொடங்கிவிட்டனர். இன்னும் திலீபன் போர்வைக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறான். அவனால் எழும்ப முடியவில்லை. உடல் பயங்கரமாக வியர்த்து கொட்டியது. மின்விசிறி அவர் பக்கத்தில் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. ஒரு மனித இயந்திரம் தன் முழு சக்தியையும் பிரயோகித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றைய பத்திரிகைகளில் முக்கிய செய்திகளாக வழக்கம்போல் திலீபனை பற்றிய செய்திகளே இடம்பெற்றிருந்தன. திலீபன் சோர்ந்து வருகிறார். மெழுகு வர்த்தியைப் போல அவர் சிறிது சிறிதாக உருகிக் கொண்டிருக்கின்றார். அவரது சிறுநீரகம் பாதிப்படைய தொடங்கிவிட்டது. இருதயம் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் நீராகாரம் எடுக்காவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகி எந்த வேளையிலும் எதுவும் நடக்கலாம். பத்திரிகைகளை படிக்கும் போது என் கைகளுடன் உள்ளமும் சேர்ந்து நடுங்கியது. திலீபன் என்ற ஒரு இனிய காவியத்தின் கடைசி அத்தியாயத்திற்கு வந்துவிட்டது போல் பிரமை எனக்கு ஏற்பட்டது. அதற்கிடையில் ஓர் செய்தி காற்றோடு காற்றாக கலந்து வந்து என் செவியில் விழுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவைச் சேர்ந்த திலகர் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் அது. புலிகளின் சார்பாக திம்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்களில் திலகரும் ஒருவர். அப்படியானால் பிரதமர் ராஜீவ் காந்தியிடம் இருந்து ஏதாவது அழைப்பு வந்திருக்குமா என்ற நப்பாசை என் மனதில். விசாரித்த போது எந்தவிதமான அழைப்பும் வரவில்லை. வழமை போல சாதாரண விஷயங்களை கவனிப்பதற்காகத்தான் திலகர் போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் ஏன் கேட்டோம் என்றிருந்தது. திலகரின் இந்திய பயணம் பற்றி கேட்டு அறியாமல் விட்டிருந்தால் ஓரளவு மன நிம்மதியாவது கிடைத்திருக்கும். ஆனால் விதியே, உன் கரங்கள் இத்தனை கொடியதா? பம்பரம் போல் கள்ளமில்லாத வெள்ளையுள்ளத்துடன் கலகலவென்று சிரித்துக் கொண்டு எம்மையை சுற்றி வரும் திலீபனை சித்திரவதை பள்ளத்தில் தள்ளுவதுதான் உன் கோர முடிவா? அப்படி அவர் என்ன குற்றம் செய்துவிட்டார்? தமிழினத்திற்காக தனது தந்தை சகோதரங்களை பிரிந்து வந்தாரே, அது குற்றமா? தமிழினத்திற்காக தன் வைத்திய படிப்பையே உதறி எறிந்தாரே, அது குற்றமா? தமிழினத்திற்காக இரவும் பகலும் மாடாக உழைத்தாரே, அது குற்றமா? தமிழினத்திற்காக தனது வயிற்றில் உள்ள குடலின் 14 அங்குலத்தை வெட்டி எறிந்தாரே, அது குற்றமா? ஏன் தமிழினத்திற்காக இன்று தன்னையே சிறிது சிறிதாக அழித்துக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரே, அது குற்றமா? எது குற்றம்? வானத்தை பார்த்து வாய்விட்டு கத்த வேண்டும் போல் இருக்கிறது. கதறித்தான் என்ன பயன் ஏற்பட போகிறது? இலட்சக்கணக்கான மக்கள் கடந்த 5 நாட்களாக கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்கின்றார்களே, யாருக்காக? திலீபனுக்காக, தமிழ் இனத்திற்காக. அப்படி இருக்க அந்த கண்ணீரை, ஏக்கத்தை இன்னும் யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, ஏன்? உலகில் மனித தர்மமே செத்துவிட்டதா? காந்தி இறந்ததற்காக கண்ணீர் வடிக்கும் உலகம், காந்தியத்தின் காலடியில் சிறிது சிறிதாக எரிந்து கொண்டிருக்கும் திலீபன் என்னும் மெழுகு வர்த்தியை காணவில்லையா? அல்லது கண்டும் காணாது போய்விட்டதா? எத்தனையோ முறை திலீபன் சாவின் விளிம்பில் இருந்து தப்பி இருக்கிறார்.
அன்று அதிகாலையிலே வந்த மந்தாய் மேடையிலே ஆறு ரெண்டு நாளிருந்து ஆடி வந்தாய் பாடையிலே அன்று அதிகாலையிலே வந்த மந்தாய் மேடையிலே ஆறு ரெண்டு நாளிருந்து ஆடி வந்தாய் பாடையிலே என்று குடிக்காமலுந்தன் தேகமது சுருண்டதையா
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் நவாலி பிரதேச பொறுப்பாளராக இருந்தபோது ஒரு நாள் நவாலி கத்தோலிக்க தேவாலயத்தின் அருகே நின்று பொதுமக்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று இரண்டு ஜீப் வண்டிகள் அவர் அருகே முன்னும் பின்னுமாக வந்து நின்றன. ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கஞ்சிமிட்டும் நேரத்தில் சுற்றி வளைத்து விட்டதை உணர்ந்த திலீபன் எதுவித பதற்றமும் அடையாமல் நிதானமாக நின்றார். அவரின் மதிநுட்பம் மிகவும் தீவிரமாக வேலை செய்ய தொடங்கியது. யாரோ ஒரு தமிழ் துரோகியால் வழங்கப்பட்ட தகவலை வைத்துக் கொண்டு திலீபனை அடையாளம் கண்டுகொண்ட இராணுவத்தினர் ஜீப் வண்டியில் ஏறுமாறு உத்தரவிட்டனர். அவரது கையில் ஆயுதமடங்கிய சிறிய சூட்கேஸ் ஒன்று இருந்தது. அவர் அருகே இரு இராணுவத்தினர் சேர்ந்து வந்தனர். ஜீப் வண்டியில் ஏறும்போது எதிர்பாராத விதமாக பக்கத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது பாய்ந்து சூட்கேஸினால் மின்னல் வேகத்தில் தாக்கிவிட்டு பக்கத்தில் இருந்த பனந்தோப்பை நோக்கி ஓடத் தொடங்கினார் திலீபன். எதிர்பாராத தாக்குதலினால் நிலைகுலைந்து விட்ட இராணுவத்தினர் என்ன செய்வது என்று திகைத்து நின்றனர். மறுகணம் அவர்களின் கைகளில் இருந்த துப்பாக்கிகள் பயங்கரமாக திலீபனை நோக்கி உருமத் தொடங்கின. அவரது கையொன்றை துளைத்துக் கொண்டு சென்றது துப்பாக்கி குண்டு. இரத்தம் சிந்த மனதை திடமாக்கிக் கொண்டு வெகு நேரமாக ஓடிக்கொண்டிருந்தார் திலீபன். இராணுவத்தினரால் அவரை பிடிக்க முடியவில்லை. இந்த ஏமாற்றத்தினால் பல பொதுமக்களை அவர்கள் அன்று கண்மூடித்தனமாக சுட்டுத்தள்ளிவிட்டு சென்றனர். யாழ் பெரியாஸ்பத்திரியில் 1986 இறுதியில் வல்வட்ட துறையில் இடம்பெற்ற இராணுவத்தினருடனான மோதலின் போது திலீபன் தன் துப்பாக்கியால் பலரை சுட்டு தள்ளினார். ஆனால் எதிரிகளின் ஓர் குண்டு அவர் குடலை சிதைத்து விட்டிருந்தது. யாழ் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட போது அவர் குடலின் 14 அங்குல துண்டை சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அகற்றிவிட்டனர். சுமார் 3 வைத்தியசாலையிலேயே வாழ்ந்த பின்தான் அவர் பூரண குணமடைந்தார். இப்படி எத்தனையோ துன்பங்களை தமிழினத்திற்காக அனுபவித்தவர்தான் திலீபன். ஆயுத போராட்டத்தினால் மாத்திரமின்றி அகிம்சையிலும் தன்னால் சாதனை புரிய முடியும் என திலீபனுக்கு அசையாத நம்பிக்கை இருந்தது. அதனால் இந்த போராட்டத்தில் அவர் தானாகவே முன்வந்து எத்தனையோ பேர் தடுத்தும் கீழாமல் குதித்தார். இன்று மாலை இந்திய சமாதான படையினரின் யாழ் கோட்டை இராணுவ முகாம் பொறுப்பாளர் கேணல் தரார் அவர்கள் திலீபனை பார்க்க வந்தார். அவர் சனங்களிடையே நடந்து வரும் போது பல தாய்மார்கள் அவர் மீது கற்களை வீச தயாராகிக் கொண்டிருந்தனர். அவர்களை தடுத்து அவருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து மேடைக்கருகே அழைத்துச் சென்றனர் விடுதலை புலிகள். திலீபனின் உடல் மோசமாகி வருவதால் பொதுமக்களும் இயக்க உறுப்பினர்களும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை யோகியும் வேறு சிலரும் எடுத்து கூறினார்கள். தான் சென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறிவிட்டு சென்றார். அவர் மூலமாவது திலீபனின் உயிர் காப்பாற்றப்படாதா என்று எங்களில் சில நிம்மதியாக இருந்தோம். களைப்புடன் திலீபன் உறங்கிவிட்டார்.
அன்று அதிகாலையிலே வந்த மந்தாய் மேடையிலே ஆறு ரெண்டு நாளிலிருந்து ஆடி வந்தாய் பாடையிலே. அன்று அதிகாலையிலே வந்த மந்தாய் மேடையிலே ஆறு ரெண்டு நாளிலிருந்து ஆடி வந்தாய் பாடையிலே. என்று குடிக்காமலுந்தன் தேகமது சுருண்டதையா
தமிழர்களின் போராட்டத்தின் ஒரு குறியீடு திலீபன். தேசிய தலைவரின் இயல்பிற்கும் ஒரு குறியீடு திலீபன். தியாகி திலீபனின் தியாக வரலாறு தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தின் ஒரு குறியீடாக விளங்குவதோடு மட்டுமல்லாது தமிழீழ தேசிய தலைவரின் இயல்பிற்கும் ஒரு குறியீடாக விளங்கி வருகின்றது. இந்த முக்கிய விடயங்களை சற்று ஆழமாக அணுகி தர்க்கிப்பதானது தியாகி திலீபனின் ஒவ்வொரு ஆண்டு நினைவு தினத்துக்கும் மிகவும் பொருத்தமானதாக அமையும் என்று நம்புகின்றோம். தமிழீழ விடுதலை போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி கொண்டதும் வளர்ச்சி கண்டதும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் தான். இங்கே தமிழீழ தேசிய தலைவருக்கு இருக்கிற இயல்பு அடக்கு முறைகளுக்கு அவை எவ்வளவுதான் பெரிதாக பிரமாண்டமாக இருந்தாலும் விட்டுக் கொடுப்பதில்லை. எவ்வளவுதான் பாரிய இழப்புகளை சந்தித்தாலும் தன்னுடைய உயிரே போனாலும் அடக்கு முறைகளுக்கு அடிபணிவதில்லை என்பது தேசிய தலைவரின் அடிப்படை இயல்பாகும். இந்த இயல்பு தன்மைதான் தமிழீழ தேசிய தலைவரையும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முன்னர் தூண்டியது. 1986 ஆண்டு நவம்பர் மாதத்தின் போது இந்தியாவில் தமிழ் நாட்டில் இருந்த தலைவர் பிரபாகரன் அவர்களின் தொலை தொடர்பு சாதனங்கள் முதலானவற்றை இந்திய அரசு பறிமுதல் செய்தது. இந்த அடக்குமுறைக்கு எதிராக தலைவர் கடும் சினம் கொண்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட வடிவமாக சாகும் வரையிலான உண்ணா நோன்பை தேசிய தலைவர் பிரபாகரன் உடனே ஆரம்பித்தார். இந்த சாகும் வரையிலான உண்ணா நோன்பு ஒரு போராட்ட வடிவமாக தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் எமது தேசிய தலைவரால் தான் முதன்முதல் செய்யப்பட்டது. அப்போது நடைபெற்ற சில விடயங்களை நாங்கள் இப்போதும் நெஞ்சில் நிலைநிறுத்திக் கொள்ளுவது வரலாற்று கடனாகின்றது. தண்ணீர் கூட அருந்தாத சாகும் வரையிலான உண்ணா நோன்பு போராட்டத்தை தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்தவிதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் உடனேயே ஆரம்பித்து விட்டார். இந்த உண்ணா நோன்பு போராட்டத்தை ஒரு நாள் கழித்த பின்னர் ஆரம்பிக்கும்படி இயக்க போராளிகளும் பிரமுகர்களும் தலைவர் பிரபாகரனை மிகவும் கெஞ்சி கேட்டுக் கொண்டார்கள். அந்த ஒரு நாள் அவகாசத்தில் தமிழக அரசுக்கும் தமிழக அரசியல்வாதிகளுக்கும் வெகுசன ஊடகங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்களது சாகும் வரையிலான உண்ணா நோன்பை அறிவித்து விடலாம். அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய உண்ணா நோன்பை ஆரம்பிக்கலாமே என்று கூட அவர்கள் தலைவரிடம் வாதிட்டார்கள். அந்த ஆலோசனையை திட்டவட்டமாக மறுத்துவிட்ட தமிழீழ தேசிய தலைவர் கூறிய பதில் இதுதான். இல்லை, நீங்கள் சொல்வது ஒரு அரசியல் நாடகம், எனக்கு அது தேவையில்லை. நான் இந்த நிமிடம் இந்த வினாடியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் சாகும் வரையிலான என்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விட்டேன். இந்திய அரசு தான் பறித்தெடுத்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் முதலானவற்றை மீண்டும் திருப்பி தரும் வரைக்கும் அல்லது என்னுடைய உயிர் போகும் வரைக்கும் எனது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஆனால் 48 மணித்தியாலங்களுக்குள் இந்திய அரசு பணிந்தது. தான் பறித்தெடுத்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் முதலானவற்றை தலைவர் தங்கியிருந்த வீட்டிலேயே அரசு கொண்டு வந்து தந்தது. தலைவர் தன்னுடைய உண்ணா நோன்பை முடித்தார். தன்னுடைய உயிரே போனாலும் அடக்குமுறைக்கு பணிவதில்லை என்கிற தேசிய தலைவரின் இயல்பின் வெளிப்பாடுதான் திலீபனிடமும் உள்ளூர படிந்திருந்தது. தேசிய தலைவர் தானே முன்னின்று வழிகாட்டிய பாதையில் திலீபன் பின்தொடர்ந்து போராடினான். திலீபனின் இந்த உண்ணா நோன்பு போராட்டம் தமிழீழ தேசிய தலைவரின் இயல்பையும் குறியிட்டுத்தான் நிற்கின்றது. இந்த இலட்சிய உறுதிதான் தியாகி திலீபனிடமும் படிந்திருந்தது. தனது தலைவன் முன்னோடியாக நின்று வழிகாட்டி போராடியதை அவன் அடுத்த ஆண்டில் 1987 நடாத்தினான். ஒரு சொட்டு தண்ணீர் அருந்தாமல் நான் எனது உண்ணா நோன்பை ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று திலீபன் அறிவித்த போது தலைவர் பிரபாகரன் திலீபனிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். தண்ணீரையாவது குடித்து உண்ணாவிரதத்தை தொடரலாம் என்று தலைவர் பிரபாகரன் திலீபனை கேட்டுக்கொண்டார். ஆனால் திலீபனோ தலைவரிடமே பதில் கேள்வி ஒன்றை கேட்டான். அண்ணா, நீங்கள் அப்படி செய்யவில்லையே. நீங்களும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் தானே சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தீர்கள். என்னை மட்டும் ஏன் தண்ணீர் அருந்தச் சொல்கிறீர்கள் என்று. அத்தகைய ஒரு தலைமை, இத்தகைய ஒரு தியாகி, உயர்ந்தவர்களிடம் மட்டுமே காணக்கூடிய இலட்சிய உறுதி அது. இவ்வாறு தமிழீழ தேசிய தலைவரின் இயல்பிற்கும் ஒரு குறியீடாகத்தான் தியாகி திலீபன் விளங்கினான்.
அண்ணனுக்கு அருகிருந்து ஆடி நின்ற முல்லையடா, அண்ணியக்கு பேரடியாய் அவதரித்த பிள்ளையடா, அண்ணனுக்கு அருகிருந்து ஆடி நின்ற முல்லையடா, அண்ணியக்கு பேரடியாய் அவதரித்த
நீங்கள் இதுவரை லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபனின் 5வது நாள் நினைவலைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் உங்களில் ஒருவன் அன்டன் ஃபீலிக்ஸ்.
தமிழ் மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான், தமிழ் மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான், தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான், தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான், நினைவுக்கு மட்ட கூட்டாத புண்ணானோன்பிருந்தான். நினைவுக்கு மட்டாத புண்ணானோன்பிருந்தான். நெஞ்சத்தில் என்னாலும் இடம் ஒன்று கண்டான். 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 மலர் தூவ வாருங்கள் தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர் தூவ வாருங்கள். ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான். ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான். அசையாத மலையாக வானோக்கி நின்றான். அசையாத மலையாக வானோக்கி நின்றான். தான் மாள நேர்ந்தாலும் தமிழீழம் ஒன்றே. தான் மாள நேர்ந்தாலும் தமிழீழம் ஒன்றே. தன் தாகம் எனச் சொன்ன வேங்கை தீபனுக்கு தன் தாகம் எனச் சொன்ன வேங்கை தீபனுக்கு மலர் தூவ வாருங்கள். தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர் தூவ வாருங்கள். வீதி பெருக்குங்கள் விளக்கேற்றி வையுங்கள். வீதி பெருக்குங்கள் விளக்கேற்றி வையுங்கள். வீரன் திலீபன் கதை எடுத்து சொல்லுங்கள். வீரன் திலீபன் கதை எடுத்து சொல்லுங்கள். அவன் பாதம் நடந்த இடம் பார்த்து செல்லுங்கள். அவன் பாதம் நடந்த இடம் பார்த்து செல்லுங்கள். பாதி சுமை குறையும் பலிக்கும் தமிழீழம். 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 மலர் தூவ வாருங்கள் தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர் தூவ வாருங்கள்.